ಶರಣಮಯ್ಯಾ ದೇವನೇ, ಸರ್ವವಲ್ಲ ದೇವನೇ, ಶರಣಮಯ್ಯಾ ದೇವನೇ, ಸರ್ವವಲ್ಲ ದೇವನೇ. ಪಾಪಂ ತೀರ ಜೀವನ್ ಬಿಟ್ಟ
வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம்.
கடந்த மாதம் ஒலிபரப்பப்பட்ட நிகழ்ச்சிகள் அனைத்தும் MP3 CD-ஆக இப்பொழுது கிடைக்கிறது. நீங்கள் கேட்க தவறியிருந்தாலோ அல்லது உங்கள் நண்பர்களுக்கு பரிசளிக்க விரும்பினாலோ இதை நீங்கள் வாங்கிக் கொடுக்கலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 044-9-408-12-12. மறுபடியும் கூறுகிறேன், 044-9-408-12-12.
ಇಂಗ கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்நாட்களிலே மீகா தீர்க்க தரிசன புத்தகத்திலிருந்து நாம் பாடங்களை கற்று வருகிறோம். மீகாவின் செய்தி மிகவும் கடுமையானதாகவே இருந்தது. அவர் தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்து அவ்வாறாக கடினமான வார்த்தைகளிலே பிரசங்கித்தார். ஆனால் இந்த அதிகாரத்தின் இறுதி பகுதியிலே ஒரு சிறிய அழகான தீர்க்க தரிசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். இது கருமேக மூட்டத்திற்கு நடுவாக கிழித்துக் கொண்டு வரும் சூரிய ஒளியைப் போல காணப்படுகிறது. கவனியங்கள், வாசிக்கிறேன். மீகா 2:12. யாக்கோபின் ஜனங்களே, உங்கள் எல்லாரையும் நான் நிச்சயமாய் கூட்டுவேன். இஸ்ரவேலில் மீதியானவர்களை நிச்சயமாய் சேர்ப்பேன். போஸ்ராவின் ஆடுகளைப் போல் அவர்களை ஏக கூட்டமாக்குவேன். தன் தொழுவத்துக்குள்ளே சேர்ந்த மந்தைக்கு சமானமாய் ஜன திரளினாலே இரைச்சல் உண்டாகும். இங்கே ஒரு காரியத்தை நீங்கள் கவனித்திருப்பீர்கள் என்று உறுதியாக நம்புகிறேன். தேவன் அவருடைய பாவத்தை குறித்து சொல்லும் பொழுது அவர்களை யாக்கோபு என்ற பெயரினாலே அழைக்கிறதை பார்க்கலாம். தேவன் அந்த பெயரை இந்த இடத்திலே பயன்படுத்தும் பொழுது இங்கே ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார். அவர்களுடைய தகுதியின் நிமித்தமோ அல்லது தந்திரமான செயலி நிமித்தமோ தாம் அவர்களுக்கு இரக்கம் காட்டாமல் தம்முடைய கிருபையினாலே அவர்களுக்கு இறங்கப் போவதாக தேவன் சொல்கிறார். யாக்கோபின் ஜனங்களே, உங்கள் எல்லாரையும் நான் நிச்சயமாய் கூட்டுவேன். இது பாபிலோனிய சிறைப்பிடிப்பிற்கு பின்பு நிறைவேறிவிட்ட காரியம் அல்ல. இப்பொழுது யூதர்கள் தங்கள் தேசத்திற்கு திரும்பிக் கொண்டிருப்பதையும் இந்த தீர்க்க தரிசன நிறைவேறுதல் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் உங்கள் எல்லாரையும் கூட்டுவேன் என்று இங்கே சொல்லியிருக்கிறார். ஆனால் அவ்வாறு எல்லா யூத ஜனங்களும் கூட்டிச் சேர்க்கப்படவில்லை. இங்கே அநேக யூதர்கள் அமெரிக்க ஐக்கிய நாட்டிலும் ரஷ்ய நாட்டிலும் இன்னும் அநேக உலக தேசங்களிலேயும் வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த தீர்க்க தரிசன வாக்கு தத்துவத்தின்படி எல்லா யூதர்களையும் இன்னும் அவர் கூட்டிச் சேர்க்கவில்லை. இஸ்ரவேலிலே மீதியானவர்களை நிச்சயமாய் சேர்ப்பேன் என்று அடுத்ததாக சொல்கிறார். இங்கே மீதியாயிருக்கிறவர்களை இஸ்ரவேல் என்று அழைக்கிறதை கவனிக்க வேண்டும். தேவன் ஒவ்வொரு தேசத்திலும் உண்மை உள்ள மீதியானவர்களை எப்பொழுதும் உடையவராக இருக்கிறார். உண்மையை பார்ப்போம் என்றால் இந்த மீதியானவர்களை தவிர வேறு யாரும் அவருடையவர்களாக இல்லை. எந்த ஒரு வேளையிலேயும் தேசத்தின் 100% மக்களும் தேவனிடத்திலே திரும்பிவிட்டார்கள் என்று சொல்வதற்கில்லை. இந்த மீதியானவர்களுக்காகவே தேவன் அந்த தேசத்தின் மீது கிருபையாயிருக்கிறார். எதிர்காலத்திலே வரப்போகின்ற மகா உபத்திரவ காலத்திலும் எவ்வளவு பேர் இஸ்ரவேலிலே ரட்சிக்கப்படுவார்கள் தெரியுமா? 144,000 மக்கள் மட்டுமே. வெளிப்படுத்தின விசேஷம் அவர்கள் முத்திரையிடப்பட்டவர்கள் என்று தெளிவாக கூறுகிறது. பரிசுத்த ஆவியால் அவ்வாறு முத்திரையிடப்படுவார்கள் என்று விசுவாசிக்கிறேன். இவர்கள் மகா உபத்திரவ காலத்திலே இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்திற்காக நிற்பார்கள். அவர்கள் தேசத்தின் மீதியானவர்களே. இஸ்ரவேலில் உள்ள இன்றைய மக்கள் தொகையையும் வெளிநாடுகளில் இருக்கும் யூதர்களின் எண்ணிக்கையையும் நாம் கணக்கிட்டு பார்த்தால் 144,000 என்பது மீதியானவர்களை குறிக்கிறது என்பதை தெளிவுபட புரிந்து கொள்ளலாம். போஸ்ராவின் ஆடுகளைப் போல் அவர்களை ஏக கூட்டமாக்குவேன் என்றும் கூறுகிறார். போஸ்ரா என்ற இடத்திலே சிறந்த மேய்ச்சல் நிலங்கள் காணப்பட்டது. ஆகவே அங்கே அநேக ஆடுகள் வளர்க்கப்பட்டன. அவை கூட்டம் கூட்டமாக காணப்பட்டன. தேவன் தம்முடைய ஜனங்களை போஸ்ராவின் ஆடுகளைப் போல கூட்டமாக கொண்டு வரும்பொழுது சங்கீதம் 23 உள்ள வார்த்தைகள் நிறைவேறும். சங்கீதம் 23:1-2 என்ன சொல்கிறது? கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய்விடுகிறார். தொடர்ந்து மீகா 2:12 இறுதி பகுதியை பார்க்கும்பொழுது, தன் தொழுவத்திற்குள்ளே சேர்ந்த மந்தைக்கு சமானமாய் ஜன திரளினாலே இரைச்சல் உண்டாகும் என்று வாசிக்கிறோம். அநேக திரள் கூட்டமாய் தேசத்திற்கு ஜனங்கள் திரும்புவதனாலே அங்கே பெரும் இரைச்சல் உண்டாயிருக்கும். தேவன் அவர்களை தங்களுடைய தேசத்திற்கு திருப்பும்போது அவர்கள் எல்லாருமே ரட்சிக்கப்பட்டு விடுவார்கள் என்று எண்ண வேண்டாம். அதற்கு அந்த அர்த்தம் அல்ல. அவர்கள் எல்லாரும் தேசத்திற்கு திரும்புவார்கள். அது ஒரு பெரும் நிகழ்ச்சியாக இருக்கப் போகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய தேசத்திற்கு திரும்புவது தீர்க்க தரிசிகளுக்கு மிகுந்த சந்தோஷத்தை தரும் என்றால், எதிர்காலத்திலே இது நிறைவேறும் பொழுது, அது நடைபெறும் பொழுது எவ்விதமாக இருக்கும் என்று சற்றே கற்பனை செய்து பாருங்கள். இப்பொழுது மீகா 2:13 பார்ப்போம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். இங்கே தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் என்று வாசிக்கிறோம். இங்கே நீக்கி போடுகிறவர் என்று தேவனை குறித்து பார்க்கிறோம். அவர் நம்முடைய வழிகளை சரி செய்து திறந்து தருகிறவராக, தடைகளை அப்புறப்படுத்துகிறவராக இருக்கிறார். அவ்வாறு அகற்றி நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். இது இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்திருக்கும் பொழுது அந்த இஸ்ரவேல் ஜனங்களை 1000 வருட அரசாட்சிக்குள்ளே அழைத்து செல்கிறதை குறிக்கிறது. இந்த வசனம் அவரை நீக்கி போடுகிறவர் என்றும், அவருடைய ராஜா என்றும், அவருடைய கர்த்தர் என்றும் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது மீகா 3 அதிகாரத்திலிருந்தும் சில வசனங்களை பார்ப்போம். இது மீகா தீர்க்கதரிசியின் 3வது செய்தி ஆகும். இந்த செய்தியிலே அவர் இஸ்ரவேல் தலைவர்களை அவருடைய பாவங்களின் நிமித்தம் கண்டனம் பண்ணுகிறார். 1வது இஸ்ரவேல் வம்சத்து அதிபதிகளையும், 2வதாக ஆவிக்குரிய தலைவர்களான தீர்க்கதரிசிகளையும், இறுதியாக எருசலேமில் உள்ள பிரபுக்கள், தீர்க்கதரிசிகள், ஆசாரியர்கள் போன்ற எல்லாரையும் அவர் கடிந்து கொள்கிறார். இந்த பகுதியும் மீகா புத்தகத்தில் ஒவ்வொரு முக்கியமான பிரிவு ஆரம்பமாகிறது போல கேட்பதற்கு ஒரு அழைப்பு விடுவிப்பதோடு ஆரம்பமாகிறது. கவனியங்கள், வாசிக்கிறேன். மீகா 3வது அதிகாரம் 1வது வசனம். நான் சொன்னது, யாக்கோபின் தலைவர்களே, இஸ்ரவேல் வம்சத்து அதிபதிகளே, நியாயம் இன்னதென்று அறிவது உங்களுக்கல்லவோ அடுத்தது. யாக்கோவின் தலைவர்களே என்று சொல்லும்பொழுது மீகா தீர்க்கதரிசி அந்த தேசத்தின் தலைவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நியாயம் இன்னதென்று அறிவது உங்களுக்கல்லவோ அடுத்தது என்று கூறுகிறார். இதன் மூலமாக அவர் என்ன சொல்ல விரும்புகிறார்? அவர் இஸ்ரவேலில் நியாயாதிபதிகளாக, நியாயம் தீர்க்கிறவர்களாக இருந்தவர்களோடு இந்த காரியத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். மக்கள் குற்றம் புரிந்த பொழுது அவர்கள் இந்த நியாயாதிபதிகளுக்கு முன்பாக கொண்டு வரப்பட்டார்கள். இப்பொழுது இவர்களுக்கு நியாயம், நீதி என்றால் என்ன என்பதை பற்றி தெரிந்திருக்க வேண்டியது அவசியம் இல்லையா? இதே கருத்து புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருப்பதையும் நீங்கள் ரோமர் 2வது அதிகாரம் 1வது வசனத்திலே பார்க்கலாம். கவனியங்கள், வாசிக்கிறேன். ரோமர் 2வது அதிகாரம் 1வது வசனம். ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால், நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். 2 சாமுவேலின் புஸ்தகம் 12வது அதிகாரத்திலே இதற்கு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டை நாம் பார்க்கலாம். நாத்தான் தீர்க்கதரிசி தாவீது ராஜாவிற்கு முன்னாலே வந்து நிற்கிறார். அவர் தாவீதினிடத்திலே அந்த ராஜ்யத்திலே இருந்த செல்வந்தனை பற்றி கூறினார். அந்த செல்வந்தனிடத்திலே பெரிய ஆட்டு மந்தைகள் இருந்தன. இருந்தபோதிலும் தன்னிடத்திலே வந்த உறவினருக்கு உணவளிக்க தன்னுடைய மந்தைகளிலே ஒன்றை, ஒரு ஆட்டை பிடிக்காமல் ஒரு ஏழை மனிதனுடைய செல்லமாக வளர்க்கப்பட்டிருந்த ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்து சமைத்து கொடுத்தான் என்று சொன்னான். தாவீது இதை கேட்டவுடன் கோபத்துடன் எழுந்தார். அப்படி செய்தவன் மீது நியாய தீர்ப்பை கூற ஆரம்பித்தார். தாவீதால் அதில் காணப்பட்ட அநியாயத்தை காண முடிந்தது. ஆனால் அவரே அந்த காரியத்தை செய்திருந்தார். நாத்தான் அவரை பார்த்து, நீயே அந்த மனுஷன் என்று சொல்கிறதை 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் பார்க்கலாம். தாவீது அந்த நியாய தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய குற்றத்தை தேவனுக்கு முன்பாக அறிக்கையிட்டார். நம்முடைய குற்றத்தை பாராமல் மற்றவருடைய குற்றத்தை பார்ப்பது ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம்தான் இல்லையா? இந்த ஒரு காரணத்திற்காகவே தேவன் இஸ்ரவேலின் அதிபதிகளை நோக்கி, நீங்கள் மற்றவர்களுடைய குற்றங்களுக்காக அவர்களை நியாயம் தீர்க்கிறீர்கள், ஆனால் நீங்களும் அதையே செய்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இன்றைய நாட்களிலும் கூட இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. நீதிபதிகள் முன்பு குற்றவாளிகள் கொண்டுவரப்படும் பொழுது அவர்கள் மிகவும் கடுமையான தண்டனை அளிக்க முன்வருகிறதில்லை. காரணம் என்னென்றால், அவர்களுடைய குற்றங்கள் அவருடைய மனசாட்சியை பாதிக்கிறது. ஆகவே அவர்கள் குற்றவாளிகளுக்கு எளிதான தண்டனையை வழங்கிவிடுகிறார்கள். ஒரு மனிதன் நியாயமாக நியாய தீர்ப்பு வழங்க வேண்டுமென்றால் அவனுடைய ஒழுக்கமான வாழ்க்கையும் அவசியம் என்று பார்க்கிறோம். அன்றைய தலைமைத்துவத்தை குறித்து மீகா இவ்விதமாகவே சொல்கிறார். நியாயம் இன்னதென்று அறிவது உங்களுக்கல்லவோ அடுத்தது. நீங்கள் அறியாமையால் இதை செய்யவில்லை, உங்களுக்கு இதிலே அனுபவம் இருக்கிறது. நீங்கள் குற்றம் புரிந்தவர்களை நியாயம் தீர்க்கிறீர்கள். இப்பொழுது நீங்களே குற்றவாளிகளாக காணப்படுகிறீர்கள் என்று சொல்கிறார். தொடர்ந்து மீகா 3:2 பார்ப்போம். ஆனாலும் நன்மையை வெறுத்து தீமையை விரும்பி அவர்கள் மேல் இருக்கிற அவர்களுடைய தோலையும் அவர்கள் எலும்புகள் மேல் இருக்கிற அவருடைய சதையையும் பிடுங்கி. இங்கே அவர்கள் எப்படி இருந்தார்கள்? நன்மையை வெறுத்து தீமையை விரும்பினார்கள். ஒருவேளை நியாயாதிபதியாக இருக்கிறவர் மது அருந்துகிறவராக இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அவரிடத்திலே மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டியதால் விபத்து ஏற்பட்ட ஒரு வழக்கு வரும் என்றால் அவர் என்ன செய்வார்? மிகவும் எளிதான தண்டனையை கொடுத்து அனுப்பிவிடுவார் இல்லையா? காரணம், அவரே ஒரு குடிகாரர். மீகாவின் நாட்களிலே இருந்த தலைவர்களும் நன்மையை வெறுத்து தீமையை நேசித்தவர்கள். இப்படிப்பட்டவர்கள் அன்று மட்டுமல்ல பிரியமானவர்களே, இந்த நாட்களிலேயும் பொறுப்பிலே இருக்க தகுதியற்றவர்கள். ஒரு பொறுப்பான தலைவராக இருக்கும் ஒருவர் தன் மனைவிக்கு உண்மையில்லாதவராக இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். இவர் திருமணம் தொடர்பான பிரச்சனைகளிலே தலையிட்டு நல்ல தீர்ப்பை வழங்க முன்வர முடியுமா? முடியாது இல்லையா? இஸ்ரவேலின் மீகாவின் நாட்களிலே வாழ்ந்த தலைவர்கள் மீது தேவன் குற்றச்சாட்டுகளை அள்ளி வீசுகிறார். நாம் ஏற்கனவே சிந்தித்தது போல தேவன் இந்த சிறிய புத்தகத்திலே மனித ஆளுகையின் தத்துவத்தை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். இதற்கு தலைமைத்துவத்தில் இருக்கிறவர்கள் நல்ல ஒழுக்கங்களை உடையவர்களாக இருப்பதே அடிப்படையாகும். அவர்கள் மேல் இருக்கிற அவருடைய தோலையும் அவர்கள் எலும்புகள் மேல் இருக்கிற அவருடைய சதையையும் பிடுங்கி என்று வாசிக்கிறோம். ஏழைகளுக்கு எதிரான அவருடைய காட்டு மிராண்டித்தனமான செய்கைகளை இவ்விதமாக மீகா விளக்கமாக சொல்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, கர்த்தர் உங்களை ஒரு பொறுப்பான இடத்திலே வைத்திருப்பார் என்று சொன்னால், அந்த சூழ்நிலையிலே நீங்கள் நீதியோடும் நியாயத்தோடும் செயல்பட வேண்டுமென்றால் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே உண்மையும் பரிசுத்தமும் நீதியும் நியாயமும் காணப்பட வேண்டும். அப்படி இல்லாத வரை நீங்கள் அந்த பணியை சிறப்பாக சரியாக செய்ய முடியாதவர்களாகவே காணப்படுவீர்கள். ஒருவேளை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள குறையை குறித்து, உங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிற மறைவான பாவத்தை குறித்து இந்த நேரத்திலே உங்களுக்கு உணர்த்துவார் என்றால், அதை அவருடைய பாதத்திலே முழுமையாக நீங்கள் விட்டுக் கொடுத்து அவருடைய பரிசுத்தாவின் வல்லமையினாலே ஒரு பரிசுத்தமான வாழ்க்கைக்கு உங்களை அர்ப்பணியுங்கள். இப்பொழுது மீகா 3:3 வாசிக்கிறேன். என் ஜனத்தின் சதையை தின்று அவர்கள் மேல் இருக்கிற அவர்களுடைய தோலை உரிந்து கொண்டு அவர்கள் எலும்புகளை முறித்து பானையிலே போடும் வண்ணமாகவும் இறைச்சியை கொப்பரைக்குள்ளே போடும் வண்ணமாகவும் அவைகளை துண்டிக்கிறார்கள். இந்த ஜனங்கள் ஏழைகளை எவ்வளவு கொடுமையாக நடத்தினார்கள் என்று இங்கே மீகா தெளிவாக விளக்குகிறார். அவர்களுக்கு இரக்கம் கிடையாது. ஒரு ஒழுக்கமற்ற நியாயமற்ற வாழ்க்கையை நடத்தினார்கள். நாம் இயேசு கிறிஸ்துவிடத்திலேயே நியாயமான நியாய தீர்ப்பை பெற்றுக்கொள்ள முடியும் என்று விசுவாசிக்கிறேன். நாம் மனிதனுடைய நியாய தீர்ப்பிலே பெற்றுக்கொள்வதை விட தேவனுடைய நியாய தீர்ப்பிலேயே நீதியான தீர்ப்பை பெற்றுக்கொள்ள முடியும். நாம் அவரிடத்திலே வரும்பொழுது நம்முடைய வழக்கை அவரிடத்திலே தெரியப்படுத்தி விடுகிறோம். நாம் எந்த மனிதனாலும் நியாயம் தீர்க்கப்படும்படிக்கு நிற்க மாட்டோம். இதை அறிவது மிகவும் ஆறுதலான ஒரு காரியம். ஏற்கனவே ஆண்டவரே சமூகத்திலே நம்முடைய குறை குற்றங்களை அறிக்கை செய்து அவருடைய மன்னிப்பை நாம் பெற்றுவிட்டோம் என்றால், அவருடைய பரிசுத்தாவின் வல்லமையினாலே அவருடைய பிள்ளைகளாய் நாம் நடப்போம் என்று சொன்னால், நாம் எந்த மனிதனாலும் நியாயம் தீர்க்கப்படும்படிக்கு நிற்க மாட்டோம். இதை அறிவது எத்தனை ஆறுதலான ஒரு காரியம் இல்லையா? சரி, மீகா 3:4 பாருங்கள். அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள், ஆனாலும் அவர்கள் தங்கள் கிரியைகளில் பொல்லாதவர்களானபடியினால் அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு கொடாமல் தமது முகத்தை அக்காலத்திலே அவர்களுக்கு மறைத்துக் கொள்ளுவார். பிரியமானவர்களே, இங்கே தீர்க்கதரிசி யாரை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்? அவர் இஸ்ரவேலிலே இருந்த தலைவர்களை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறார். அவர்கள் அந்த உயர்ந்த பதவியிலே இருக்கிறவரை மனிதர்கள் பக்கம் எந்த ஒரு இரக்கமோ அன்போ கரிசனையோ காட்டப்போவதில்லை என்கிறார். ஆனால் இப்பொழுது அவர்களுக்கு பிரச்சனை உருவாகிவிட்டது. காரணம், அவர்களை விட அதிகமான வல்லமை அவர்கள் மேல் வந்துவிட்டது. கவனியங்கள், அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள். இந்த தலைவர்கள் தேவனை நோக்கி சத்தமிடப் போகிறார்கள். இது ஒரு ஆச்சரியமான காரியமாயிருக்கிறது அல்லவா? நாம் பிரச்சனைகளிலே மாட்டிக்கொள்ளும் போது தேவனை நோக்கி சத்தமிடுவோம். சிலர் எப்பொழுதுமே இவ்வாறு சொல்லுகிறதை பார்க்கிறோம், கடவுள் நமக்கு உதவி செய்வாராக என்று சொல்வார்கள். இதை அவர்கள் பொருள் அறிந்து சொல்லுகிறார்களா இல்லையா என்பது தெரிவதில்லை. அதேபோல தேவன் இவர்களுக்கு செவி கொடுத்து உதவி செய்வாராக என்பதும் சந்தேகம்தான். ஏனென்றால் மீகாவின் நாட்களிலேயும் அவரை மறந்து தேவ பக்தியற்ற வாழ்க்கை வாழ்ந்தவர்களுக்கு தேவன் செவி கொடுக்கவில்லை என்றுதான் நாம் பார்க்கிறோம். அவர்கள் தேவனுடைய உதவிக்காக கதறிய பொழுது அவர் அவர்களுக்கு செவி சாய்க்கவில்லை. அவர்களுக்கு தம்முடைய முகத்தை மறைத்துக் கொண்டதாகவும் தேவன் கூறுகிறார். ஏன்? அவர்கள் தங்கள் கிரியைகளிலே பொல்லாதவர்களாக இருந்தார்கள். முன்பு ஒரு முறை எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமாகவும் கர்த்தர் இதையே மக்களுக்கு சொன்னார். எசேக்கியேல் 8:17-18 வசனங்களை வாசிக்கிறேன். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இதை கண்டாயா? இங்கே யூதா வம்சத்தார் செய்கிற அருவறுப்புகள் அற்பமான காரியமா? அவர்கள் தேசத்தை கொடுமையினால் நிரப்பி என்னை அடிக்கடி கோபமூட்டுகிறார்கள். இதோ அவர்கள் திராட்சை கிளையை தங்கள் நாசிக்கு நேராக பிடிக்கிறார்கள். ஆகையால் நானும் உக்கரத்தோடே காரியத்தை நடத்துவேன். என் கண் தப்ப விடுவதில்லை, நான் இறங்குவதில்லை. அவர்கள் மகா சத்தமாய் என் செவிகள் கேட்க கூப்பிட்டாலும் அவர்களுக்கு நான் செவி கொடுப்பதில்லை என்றார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறார் சகோதரனை சகோதரியே, நாம் இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டு தேவனை துக்கப்படுத்திக் கொண்டு அவரை நோக்கி கூப்பிடுவோம் என்றால் அவர் நமக்கு செவி கொடுக்கப் போவதில்லை என்பது நிச்சயம். இன்றைய நாட்களிலும் கூட தேவன் அமைதியாகவே இருக்கிறார். இன்றைய உலக சூழ்நிலையை எளிதாக மாற்ற தேவன் அதிகம் தலையிட்டது போல தெரிகிறதில்லை. இருந்த போதிலும் அவருடைய கிருபை இன்னும் பெருகுகிறதாகவே இருக்கிறது. அவர் தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தன் முன் மண்டியிடுகிற யாவர் மேலும் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராகவே இருக்கிறார். அருமையானவர்களே, நாம் நம்முடைய கிரியைகளில் பொல்லாதவர்களாக இருந்து கொண்டு தேவனிடத்திலிருந்து ஒரு நன்மையும் பெற்றுக் கொள்ள முடியாது. நாம் பாவத்திலிருந்து மனம் திரும்பாமல் தேவனுக்காக எதையும் செய்தாலும் அவர் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. நாம் செய்ய வேண்டியதை செய்யாமல் தேவன் என் ஜெபத்தை கேட்கவே இல்லை, பதில் தரவே இல்லை என்று குறை சொல்லக்கூடாது. தவறு நம்மிடத்திலேதான் இருக்கிறதே ஒழிய அவரிடத்திலே இல்லை. ஆகவே முதலாவதாக நாம் நம்முடைய பாவத்திலிருந்து மனம் திரும்பி நம்முடைய பாவங்களை குறித்து துக்கப்பட்டு அவரிடத்திலே வந்து அதை அறிக்கை செய்து அவரிடத்திலே மன்னிப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் அவரிடத்திலே ஜெபிக்கும் ஜெபத்திற்கு அவர் தமது முகத்தை மறைப்பதில்லை. நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நிச்சயமாகவே செவி சாய்ப்பார். ஏனென்றால் அவர் இரக்கமுள்ளவர். உண்மையாய் பாவத்தை குறித்து மனஸ்தாபப்படுகிறவர்களுக்கு அவர் இரக்கம் காட்டுகிறார். அருமையானவர்களே, இன்று நாம் தியானித்ததை சற்றே நினைவிற்கு கொண்டு வருவோமா? யாக்கோபின் ஜனங்களாக நீங்கள் இருந்தாலும் அவர் உங்களுக்கும் இறங்குவார். உங்களுடைய தகுதியின் நிமித்தம் உங்களுக்கு இறங்காமல் தம்முடைய கிருபையின்படியே உங்களுக்கு இறங்குவார். அருமையானவர்களே, நீங்களும் இஸ்ரவேலராக மாற விருப்பமுண்டா? சற்றே எண்ணி பாருங்கள். தேவன் இஸ்ரவேலில் மீதியானவர்களை சேர்க்கப் போவதாக சொல்கிறார். தேவன் எப்பொழுதும் உண்மையுள்ள மீதியானவர்களை உடையவராக இருக்கிறார். அருமையானவர்களே, அந்த மீதியானவர்களிலே ஒருவராக நீங்கள் இருக்கிறீர்களா? நம்முடைய வாழ்க்கையிலே தடைகளை நீக்கி போடுகிற ஒரு தேவன் நமக்கு உண்டு என்றும் சிந்தித்தோம். நாம் அவரை பற்றிக் கொண்டால் உலகத்திலே காணப்படும் வாழ்க்கை தடைகளை நமக்காக அவர் மாற்றி போடுவார். 3 துவக்கத்திலே இஸ்ரவேலின் தலைவர்கள் எவ்வாறு காணப்பட வேண்டும், தேவன் அவர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் என்று சொல்லப்பட்டதையும் பார்த்தோம். மற்றவர்களுக்கு நியாயம் வழங்குகிற அவர்கள் நியாயமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றும் சொல்லுகிறார். தலைவர்கள் தாங்களே பெரியவர்கள் என்று நினைக்கும் பொழுது அவர்களிலும் மிக பெரியவர் ஒருவர் இருக்கிறார் என்பதை அவர் சுட்டிக்காட்டுகிறார். என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, நீங்கள் ஒருவேளை உங்கள் பணியிலே, உங்கள் பதவியிலே, தலைமை இடத்திலே, முக்கியமான ஒரு பொறுப்பிலே இருக்கலாம். உங்களுக்கு ஒரு நியாயம் என்றும் உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவர்களுக்கு ஒரு நியாயம் என்றும் ஒருபொழுதும் நீங்கள் செயல்படக்கூடாது. ஏழைகளை ஒடுக்கக்கூடாது என்று தேவன் தலைவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறதை பார்த்தோம். அருமையானவர்களே, நீங்கள் ஒருவேளை ஒடுக்கப்பட்டவர்களாய் காணப்படுகிறீர்களா? கலங்காதிருங்கள். தேவன் சிறுமைப்பட்டவர்களுக்கும் எளியவர்களுக்கும் உதவி செய்கிறவர். அவர் நமக்காக யுத்தம் பண்ணி நமக்காக காரியங்களை நடப்பிப்பார். ஜபிப்போமா. எங்களை நேசிக்கிறவர்கள் அன்பின் பரமபிதாவே, இந்த நாளிலேயும் உம்முடைய வல்லமையை குறித்து நாங்கள் மீண்டுமாய் நினைவுபடுத்தப்பட்டோம். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தடைகளை தகர்த்தெறிகிறவர் எங்களுக்கு முன்னாலே செல்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நிகழ்ச்சிகளை கேட்டுக் கொண்டிருக்கிற எந்த ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலாவது ஆண்டவரே, தேவையில்லாத தடைகள் காணப்படும் என்றால் அதை உம்முடைய நாமத்தினாலே நீர் அப்புறப்படுத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். உம்முடைய பிள்ளைகள் தொடர்ந்து உம்முடைய தெளிவான வழி நடத்துதலிலே நடந்து செல்லத்தக்கதாக நேரே அவர்கள் பாதையை செவைப்படுத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற யாராவது தங்களுடைய வாழ்க்கையிலே அநியாயம் செய்கிறவர்களாக, செய்ய வேண்டிய நியாயத்தை செய்யாமல் மாறாக தவறான காரியங்களை செய்து கொண்டிருப்பவர்களாக இருப்பார்கள் என்றால் ஆண்டவரே, நீர் அவர்களோடு தொடர்ந்து பேச வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். எங்கள் யாருடைய வாழ்க்கையிலேயும் நாங்கள் உமக்கு விரோதமாக செயல்படாமல் உம்மை போல கிருபை உள்ளவர்களாக, இரக்கம் உள்ளவர்களாக, மற்றவர்களை மன்னிக்கிறவர்களாக, மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக, தாழ்மை உள்ளவர்களையும் எளிமையானவர்களையும் நாங்கள் உயர்த்துகிறவர்களாக காணப்பட நீரே எங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய தூயாவியானவரே எங்களிலே வாசம் பண்ணி எங்களை செம்மையான பாதையிலே வழி நடத்துவாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.
இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே எங்களுக்கு மிஸ் கால் கொடுப்பீங்களா? அவளோடு காத்திருக்கிறோம். இந்த வாரம் பரிசு வெல்லும் நேயர் நீங்களா கூட இருக்கலாமே. மிஸ் கால் கொடுக்கக்கூடிய போன் நம்பரை குறிச்சுக்கிடுங்க. 0444-908-12-25. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு.
நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444-908-12-21, 0444-908-1221.
எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். 2 சாமுவேல் 22:31.